அடுத்தால் கூட இந்த ஆன்மாவானது ஆன்ம சுத்தி என்ற நிலையிலே இருக்கின்றது. எண்கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் பெருமான் திருவாக்கு இருக்கின்றதே, அது ஆன்ம சுத்தி தான். பணி செய்து கிடத்தல் என்ற இறைவனி நிற்ற, நாமளும் சிவபுண்ணிய செயல்களை செய்கின்றோம், இதெல்லாம் தொடக்க நிலை. இது முடிவான ஞான நிலையிலே பணி செய்தல் என்றால் என்ன, பணி செய்து கிடத்தல் என்றார்கள். கிடத்தல் தன்முனைப்பு இல்லை, அதான் தனக்கென்று செயலில்லை என்ற அந்த முனைப்பு நீங்கி இருத்தல் தான் கிடத்தல். தனக்கென்று செயலில்லை, அப்ப நம்மிடம் நிகழும் செயல்கள் எல்லாம் அவன் செயலே, நீயே உள்ளின்று செய்வித்தும் செய்கின்றாய் என்று சிவஞான சத்தியார் சொல்வார். நாம சொல்வதெல்லாம் நாமனு சொல்றோம், எல்லாம் அவன் செயல் என்று சொல்கின்றோம். நாம் கருத்தளவிலே சொல்கின்றோம், கருத்தளவிலே அதனை உடன்படுகின்றோம், ஆனால் அனுபவத்திலே இன்னும் நாம் உணரவில்லை. அது ஞான நிலைதான், பெரிய சரியக்கரிய யோகம் மூன்றையும் தாண்டி குருவருளால் கிட்டக்கூடியது. அதுக்கு முந்தி தத்துவ ரூபத்திலிருந்து கடந்து வந்து ஆன்ம சுத்தின்னு வரும்போதுதான் அது, அந்த அனுபவ நிலையில்தான் வந்து அனுபவமாக எல்லாம் விடும், எல்லாம் அவன் செயல் என்ற அனுபவம் மெய் உணர்ச்சி அப்போதுதான் தோன்றும். மெய் உணர்தல் என்று வள்ளுவெருமான் கூறுவார். சரி, அப்படி இந்த ஆன்ம சுத்தி நிலையிலே என்ன ஐயப்பாடு கேட்கின்றார்கள் என்றால், அருளையே சார்ந்து அந்த ஆன்மா எல்லாம் அருளின் செயலே, தனக்கென்று செயலில்லை என்று அந்த ஆன்மா நிற்கும் பொழுது அப்பொழுதுதான் அதற்கு அந்த ஞானத்தின் ஞானம்னா அருள் தான், அந்த அருளின் முதலாகிய சிவம் அந்த ஆன்மாவிடத்திலே மேலோங்கும். அது ஆன்மா சிவமே ஆகும்னு அவர் சொன்னார். அருளுக்கும் சிவத்துக்கும் என்ன வேற்றுமைனா பொருளால் ஒன்றுதான். சூரியனும் கிரணங்களும் என்ன வேறு வேறு பொருள்களா? சூரியன் சூரியனுடைய குணம் தான் கிரணம், கிரணங்கள் அந்த ஒளி கதிர்கள். அதே மாதிரி சிவத்தினுடைய குணம் தான் குணம் ஆற்றல், அதுதான் அருள் சக்தின்னு சொல்றோம். அருளது சக்தி ஆகும் அரண் தனக்கு சொன்னார்கள். ஆகவே சூரியன் வேறு ஒளிக்கதிர் வேறு அல்ல, சூரியன் வேறு ஒளிக்கதிர் வேறு அல்ல, அதுபோலதான் சிவம் வேறு அருள் வேறு அல்ல. அப்ப என்ன நாம அதுல பேதம் சொல்றோம்னா, வேற ஒரு பொருளும் அதனுடைய குணமும், பொருளை குணமுடைய பொருளை குனின்னு சொல்வார்கள், குனியும் குணமும். சூரியன் குனி பொருள், ஒளிக்கதிர்கள் குணம். அத மாதிரி சிவம் குனி பொருள், அருள் அதனுடைய குணம், குனி குணம் தான். ஆகவே சிவபெருமானுக்கும் அருளுக்கும் உள்ள சம்பந்தம் குணகுணி சம்பந்தம். குணமாகிய அருளே அழந்தினால் குனி பொருளாகிய சிவம் அங்கு மேலோங்கி அந்த ஆன்மாவுக்கு அனுபவமாக கிட்டுகிறது. ஆன்மா அனுபவிப்பது சிவத்தை தான். அருள் அனுபவம்னா அருளை சார்ந்து அதன் மூலம் சிவத்தை சார்ந்துதான் சிவானுபவம் பெறுது. அருள் அனுபவத்தில் தோன்றுவது சுகப்பிரபைதான், அந்த நியாயமாகிய சிவத்தில் அழுதும் போதுதான் பரமசுகம் கிட்டும் என்று மாபாடிதிரே மாதவ சிவஞான அருள் செய்துள்ளார். ஆகவே இறைவனி நிற்றலாகிய ஆன்ம சுத்தி அருளோடு அழுந்தி அருளன்றி தனக்கு செயலில்லை என்ற ஒரு எண்ணத்திலே அந்த ஆன்மா நிலைத்து நிற்கும் பொழுது அந்த அருளுக்கு குனிப்பொருளாகிய சிவம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு ஐயம் கேட்கின்றார்கள். எல்லாம் அருளோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், அப்புறம் என்ன குனி பொருளாகிய சிவம்னு சொல்றீங்க, அது என்ன குணம் குனின்னு பிரிக்கிறீங்க? அருள் அனுபவம் தான் முத்தி அனுபவம், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அதாவது இவன் எதுவரை வந்துட்டான், நின்மல துரியம் வர வந்துட்டான், எல்லாம் அகச்சமயங்களுக்குள்ள. அல்லது சித்தாந்த சேவத்தனன் நுணுக்கமா விளங்காமல் அதிலே ஒரு 99% வந்து நிற்கின்றான். அப்படி கேட்கக்கூடிய கேள்வி அது, அந்த மாதிரி நிலையில கேட்கக்கூடிய கேள்வி. வேற்று சமயத்தவர்களுக்குங்கிறான் வேலையில் சித்தாந்த நுணுக்கங்கள். அது ஒரு 99 எடுத்த பையன் கேட்கக்கூடிய கேள்வி மாதிரி ஒரு கேள்வி. ஒரு மார்க் தான் பாக்கி இருக்கு, இந்த கேள்விக்கு விட தெரிஞ்சுட்டு அந்த ஒரு மார்க்கும் வாங்கிடுவான், 100 வாங்கிடுவான். அந்த நிலையில கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேட்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஐயா அருளோடு ஒன்றியாச்சு, அருள் ஒன்றி சிலைத்து அந்த அருளையே அவன் அனுபவித்துக் கொண்டிருப்பான், அப்ப அதோட நிறுத்திக்கிடுவோமே. அதற்கு மேல அந்த அருளுக்கு குனி பொருளாகிய சிவம் வந்து அந்த சிவத்தை இவன் சார்ந்து சிவானுபவம் பெறுவான். தான் பட்டினத்து அடிகளார் சொல்வார்கள், தாயை சார்ந்து அப்புறம் தாயை விட்டு தந்தையை சார்ந்துன்னு சொல்லுவார். அதான் அந்த நுணுக்கம் தான் அந்த இடம், அந்த இடம் தான் இது. தாயங்கும் போது அருள், தந்தைங்கும் போது சிவம். அருள் வந்து ஞானம், சிவம் வந்து நேயம். நேயம் தான் அறியப்படுவது, ஞானம் வந்து அதை அறிவதற்கு துணை செய்வது. அருளுடைய வேலை என்ன, ஒளிக்கதிரோட வேலை என்ன, உதாரணத்துக்கு வருவோம், ஒளிக்கதிரோட வேலை என்ன, இருளை ஓட்டி கதிரவனை நமக்கு காட்டுகிறது. அத மாதிரிதான் அருளும் வந்து நம்முடைய ஆணவ மலத்தை ஓட்டி சிவத்தை நமக்கு காட்டும். அப்ப சிவத்தை கண்டு சிவத்தை அனுபவிக்க வேண்டும். அப்ப ஒளிக்கதிரோடு கண் முழுமையாக பொருந்த வேண்டும். அதுபோல ஆன்மாவானது அருளோடு முழுமையாக பொருந்தி அருள் அல்லது தனக்கு செயலில்லை என்று அது நின்றால் சிவத்தை அது அடையும், சிவத்தை அனுபவிக்கும். சிவத்தை சிவானுபவம் தான், அதுக்கப்புறம் சிவானுபவம் தான். நின்மல துரியத்துக்கு அப்புறம் நின்மல துரியாதீதம் முடிஞ்சு போச்சு, சிவ போகம் தான் இல்லையா. அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டானா, அருள் அனுபவம்னு அந்த நிலையோட நிறுத்திக் கொள்வோமே, அந்த அருளுக்கு முதலாக சிவம்னு அப்படியே பிரித்து சொல்லணும். இந்த அருள் தான் சிவம், எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கும் போது சொன்னார், ஓங்கிய ஞானந்தண்ணில் ஒடுங்கலே அன்றி, ஓங்கி வருகின்ற அந்த ஞானத்துல ஒடுங்குவதுதான தவிர நேயம் தாங்குவதற்கு இல்லை. நேயமாகிய நேயம் தான் இங்க நேயம்னு நிற்கின்றது, நேயம் தாங்குவதற்கு இல்லை. இந்த அருளானது நேயமாகிய சிவத்தை தாங்குகின்றது, இந்த அதாவது இந்த அருளை தாங்குவோம் சிவன் அப்படி அப்படி கொள்ளலாம். நேயம் தாங்குவதற்கு இல்லை, இந்த அருளை தாங்கி நிற்பதற்கு நேய பொருளாகிய சிவம் இல்லை எண்ணில் என்று சொன்னால் தன்னை அறிந்திட்டதென்றாம். ஆன்மா தன்னை ஒருபோதும் அறிந்து கொள்ளாது. எப்ப தன்னை அறியும்? அவன் அருளாலே அவனை சார வேண்டும். திருவருளில் தோய்ந்து திருவருள் மூலம் சிவத்தில் தோயணும், அப்பந்தான் அவன் தன்னை காண்பான். அதுதான் முறை. இதையும் பற்றின தெரிவிகள் சொல்வார்கள், நின்னை கண்டேன் நின்னை கண்டவின் என்னையும் கண்டேன் என்ற கருத்திலே அவர்கள் பாடுவார்கள். 11 திருவருளில் அந்த பாடல் உள்ளது, நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்மையோரே, நின்னை காணா மாந்தர் தம்மையும் காணா தன்மையோரே என்றெல்லாம் சொல்வார்கள். உன்னை அறிந்தவர்கள் தான் தம்மை அறிய முடியும், உன்னை அறியாதவர்கள் தம்மையே அறியாதவர்கள் என்று சொல்வார்கள். ஆகவே திருவருளை சார்ந்து திருவருள் மூலமாக சிவத்தை இந்த ஆன்மா சார வேண்டும். சார்ந்தால்தான் அந்த ஆன்மா தன்னையே உணரும், ஆன்மா என்ற தெளிவு அப்பந்தான் அதுக்கு வரும். இதுவரை மடமறைப்பிலே இருந்து தன்னை உணரவில்லை, இப்ப முத்தி நிலையிலையும் தன்னை உணரலைன்னு வச்சுக்கொள்வோம், அப்ப என்ன பயன் இருக்கின்றது? எனவே அது தன்னை அறிந்திட்டது என்றாம், தன்னை அறிய முடியும், அறியதுக்கு வழி இல்லாம போயிரும். வாங்கியே சிவத்தில் உன்னை வைத்தது மதியதாகும். அப்ப அருளோட வேலை என்னன்னா உன்னுடைய ஆணவமலத்தை நீக்கி உன்னை அப்படியே எடுத்து சிவத்தில் வைத்து விடும், அதுதான் அருளோட வேலை. அந்த சிவன் தான் உனக்கு அனுபவ பொருள். நீங்களோ அருட்கு நேயம் சொன்னார், சிவத்தை விட்டு நீங்கி இருப்பதா, அதாவது சிவம் இல்லைன்னு சொல்வதா அருளுக்கு நேயம், நேயத்தை விட்டு நீங்கி இருப்பதா அருளுக்கு முறையாவது, இதை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்கின்றார். தெரிவிக்க வேண்டும் என தெரிவிக்க முடியாது, பதில் சொல்லு பார்ப்போம் அப்படிமா சிலர் தப்பா சொன்ன சொல்லுவான், அப்படியா நீ தப்பா தப்பா சொல்லியிருக்கங்கிறத வந்து நீ இப்படி சொல்றே அப்ப இதை எப்படி பொருந்தும், பதில் சொல்லு பார்ப்போம் அப்படின்னா பதில் சொல்ல முடியாது என்று அர்த்தம். அத மாதிரி இங்க வந்து நிகழ்த்திட வேண்டும், இயற்கைன்னா எனக்கே எனக்கு நீ சொல்ல வேண்டும், இதுக்கு பதில் சொல்ல வேண்டும், ஆனா பதில் சொல்ல முடியாது. நியாயம் இல்லாம அருள் எப்படி தனியா இருக்கும் அதான் சொல்றாங்க. எனவே நியாயமாக சிவம் தோன்றுவதில்லை என்று கூறக்கூடாது. இதே கருத்து சிவபிரகாசத்தில் வருகின்றது 79 பாடல்ல. அந்த கருத்தை தான் சிவபிரகாசனுடைய சாரத்தை தான் இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். பின்னால கடைசி பாட்டை சொல்வார்கள், முதல் நூல் வழி நூல் சார்பு நூல் இந்த மூன்றையும் அடிப்படையாக வைத்துத்தான் இந்த நூலையே செய்திருக்கின்றேன் என்று நம்முடைய அம்பலவான தேசிகர் பெருமான் இறுதி பாடலே இந்த தசகாரத்தின் இறுதி பாடலே சொல்வார்கள். அதான் ஆங்காங்கு இது சிவஞானபோகத்தின் கருத்து, சித்தியாரில் வர்ற கருத்து, சிவபிராசர் வர்ற கருத்து, அதிலே இருக்குன்னா அவர்கள் ஏன் மறுபடியும் சொல்கின்றார்கள் என்றார். அதனுடைய நுணுக்கங்களை நமக்கு இளைமறை காய்மறையாக அதில் இருக்கும் நுணுக்கங்களை இவர்கள் தான் வெளிப்படுத்துகின்றார். சிவஞானபோகம் உரையெல்லாம் இருக்கின்றன, இருந்தாலும் இந்த இந்த சாத்திரத்தையும் கற்றாலன்றி முழுமையான தெளிவை நான் பெற முடியாது. சிவஞானபோத சிற்றுழல் ஆகட்டும், மாபாடித்தராகட்டும், சிவஞான சித்தியார் கொழிப்புறையிலாகட்டும், தசகாரியங்களையும் நிரல்பட வைத்து வரிசையாக வைத்து விளக்கி உள்ளார்களா? இல்ல, ஏன்னா சாத்திரம் அந்த சாத்திரங்கள் அப்படி வரிசையா வச்சு சொல்லல, அந்த சாத்திரங்களுக்கு உரை எழுதும் போது அந்த சாத்திரங்கள் எப்படி சொல்லிடுவோம் அப்படிதான் எழுத முடியும். ஆகவே சுவாமிகளும் நம்முடைய உரையிலே சிவஞான சுவாமிகளும் அப்படி நிரல்பட வைத்து விளக்கவில்லை. தசகாரியங்கள் நிரல்பட வைத்து விளக்கி அந்த நிர்மல அஞ்சவத்தைகளோடையும் ஒப்பிட்டு இந்த தசகாரியம் வந்து இந்த நிர்மலவத்தை ஆன்ம ரூபம் தான் வந்து நிர்மல நனவு, ஆன்ம தரிசனம் தான் நிர்மல கனவு என்றெல்லாம் இப்படி வந்து ஒன்றோடு ஒன்று இணைத்து என்ன இப்படியெல்லாம் இணைச்சு சொல்லக்கூடிய இந்த முறை இருக்க, அது இந்த அம்பலவான தேசிகர் தசகாரியத்தில் தான். இது மட்டுமல்ல, வேற நூல்னா அது நம்ம பண்டார சத்திரம் தான் பார்க்கணும், சாமிநாத தேசிய தசகாரியத்திலும் உண்டு. ஆகைய நாளே தசாமூர்த்தி தேசிய தசகாரியத்திலும் உண்டு. அதுல ஒரு மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையாக சொல்வார். நம்முடைய பண்டார சாத்திரங்கள்ல தான் அந்த வெளிப்படையாக இருக்கின்றன நுணுக்கங்கள்லாம், விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளவை இங்கதான். ஆகவே அடுத்த பாடலே சொன்னார், இந்த கதிரவனையும் கதிரவன் ஒளியும் வைத்து சொன்னார், கதிரவனும் ஒளியும் ஒரே பொருள் தான், ஆனாலும் ரெண்டு அம்சங்களாக இருக்கின்றனவா, ஒளி கதிரவன். உலகை நோக்கி நிற்கும் நிலை ஒளி கதிர், தன்னை நோக்கி நிற்கும் நிலை கதிரவன் இல்லையா. அதனாலதான் கிரணம் கதிர், கதிர் நீங்க சொன்னது கதிரவன், கதிர் கதிரும் கிரணமும் ஒண்ணுதானே அப்படின்னு நம்ம நினைச்சுடாது. இங்க கதிர்னு சொன்னது அப்படி செய்யுள்ள சொல்வார்கள், கதிர்னு சொன்னாலே அது வந்து கதிரவனை குறிக்கும், சந்திரனை கூட குறிக்கும், இடத்துக்கு ஏத்தபடி எடுத்துக்கணும். இங்க கதிரவனை பத்தி தான் பேச்சு. கிரணம் கதிரவன் இருந்தாலும் கிரணவனே கதிரவன் சொல்லிட முடியாது, கிரணமே கதிரவன் சொல்லிட முடியாது, கதிரவனே கிரணம்னு சொல்லிட முடியாது. கிரணம் குணம், கதிரவன் குணி என்ற குணகுணி பேதம் இருக்கின்றது அல்லவா. அதான் கிரணம் அக்கதிரதாக கிளர் கதிர் கிரணமாக அரணது போல அரணாக இருக்கின்றான். அரண் அதாவது உறைவிடம், இந்த கிரணங்களுக்கெல்லாம் ஒளிக்கதிர்களுக்கெல்லாம் உறைவிடமாக கதிரவன் இருக்கின்றான். அதுபோல அருளுக்கு உறைவிடமாக சிவபெருமான் இருக்கின்றார். ஈசன் கருணையாம் அருளும் ஒப்பாம், சூரியனுடைய ஒளிக்கதிர் சூரியன், இத மாதிரி அருளும் சிவமும் ஒளிக்கதிராகிய கிரணத்திற்கு அருள் ஒப்பு, அந்த ஒளியை உடைய குனிப்பொருளாகிய கதிரவனுக்கு சிவபெருமான் ஒப்பு. அதான் கருணையாம் அருளும் ஒப்பாம், ஈசன் கருணையாம் அருளும் ஒப்பாம், ஈசன் ஒப்பாம் கருணையாம் அருளும் ஒப்பாம், அப்படி தனித்தனியா கூட்டிக்கிடணும். ஈசன் கதிரவனுக்கு ஒப்பு, கருணையாம் அருள் அந்த கதிர் ஒளிக்கு ஒளி கிரணத்துக்கு ஒப்பு. கரணமே உனக்கதன்றாய் காட்டிட உதிக்கும், அதாவது அருள் சிவத்தை காட்டுகிறது. இது எதை மாதிரி, இப்ப நாம கண் வந்து உலகப் பொருள்களை காட்டுகிறது, அதை மாதிரின்னு சொல்லலாமா? கண் உருவத்தை காட்டுகிறது, காது அது ஓசையை காட்டுகிறது, மூக்கு மனத்தை காட்டுகிறது, இத மாதிரி அருள் சிவத்தை காட்டுகிறதா என்றால் இல்லை. இந்த ஐம்பொறிகளும் நமக்கு கருவிகளாக இருந்து நாம் அவற்றை செலுத்துகிறோம். நம்மள அருள் செலுத்துகின்றது, நாம சுதந்திரமா செலுத்தல, நம்ம அருள் செலுத்துகிறது, செலுத்தி நாம அந்த என்ன செய்யறோம், இந்த பொறிகளை எல்லாம் செலுத்துகின்றோம். நம்மால் செலுத்தப்படுகின்றன இந்த கண்ணு காது எல்லாம் நமக்கு கருவிகளாக அடங்கி நிற்கின்றன. ஆனால் திருவருள் அப்படி நமக்கு கருவி காரணமாக அங்கு அடங்கி இருக்கல. நாம திருவருளுக்கு கருவியா அடங்கி நின்னோம்னா நமக்கு அந்த திருவருள் சிவத்தை காட்டும். அங்க நாங்கிற முனைப்பு இருந்தா அருளின் துணை கொண்டு சிவத்தை காண முடியாது. நாம அருளுக்கு அடங்கி இருந்தோம்னா அருள் நம்மளை வந்து ஒரு கருவியை செலுத்துற மாதிரி நம்மளை செலுத்தி இதுதான் சிவத்தில சேரு அப்படின்னு சொல்லி தள்ளும். ஆகவே கரணமே உனக்கதன்றாய் காட்டிட, இந்த கருவி கரணங்கள் காட்டிச்ச பிறவியில் இருக்கும் போது அந்த மாதிரி அருள் காட்டலப்பா உனக்கு, நீ அந்த அருளுக்கு கருவியா அடங்கி நிற்க அப்படி நின்றுதான் உனக்கு அருள் காட்டுகின்றது. அதுதான் சொன்ன கரணமே உனக்கது அன்றாய், அருளையும் உனக்கு கரணம் கரணம்னு நினைச்சுக்கிடாத. பிறவி காலத்துல இருந்த கருவி கரணங்கள் மாதிரி அருளை உனக்கு கரணம்னு ஒரு கரணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிடாது. முந்தைய ஐம்பொறிகள் அந்த கரணங்கள்லாம் இருந்தது, இப்ப திருவருள் கருவியா இருக்குன்னு நினைச்சுக்கிறாரு. இது வந்து அதுக்கு நீதான் கருவியா அடங்கி இருக்க வேண்டும். அதான் கரணமே உனக்கதன்றாய் காட்டிட, அந்த அருள் சிவத்தை காட்டிட உதிக்கும் நேயம், அந்த சிவமானது உதிக்கும். நேயம் என்பது நேயம், அறியப்படும் பொருள், அதுக்கு அர்த்தம் சிவம் உதித்திடும் அந்த நேய பொருளாகி சிவம். மரணமும் இரிய ஒன்றாய் மண்ணுதல், அதுக்கப்புறம் வந்து உனக்கு பிறவி இல்லைன்னு சொல்றது என்ன சொல்றாங்க, மரணம் இல்லை. ஏன்னா அந்த பிறவி எடுத்தாச்சு, இனி மரணம் வந்துதான் அடுத்த பிறவி எடுக்கும், இது மரணமே இல்லை. ஏன்னா அந்த ஆன்மா சிவத்தோடு நேய பொருள் தோன்றுகிறது, அந்த நேயமாகி சிவத்தோடு கலந்து விடுகிறது. அப்ப ஆன்ம சுத்தியில கலந்ததுக்கும் இப்ப முடிவா சிவ கலப்பதற்கும் என்ன வித்தியாசம், ஆன்ம சுத்தியில அருளோடு ஒன்றாக கலந்தது, இது கண்ணானது கதிரவன் ஒளியோடு கலப்பது போல. அப்புறம் முடிவா வந்து சிவத் அருளின் குணியாகிய சிவத்தோடு ஒன்றாய் கிடக்கிறது. ஆனா கண்ணு சூரியனோடு ஒன்றாய் கிடக்க முடியாது, அது வந்து நம்ம ஓமையை முற்று ஓமையை எடுத்துக்கொள்ளக்கூடாது, இருந்தாலும் ஒரு ஓமைக்காக சொன்ன. எனவே இந்த சார்பு இருக்கின்றதே அருள் சார்பு பரிபூர்ணமாக ஆகிவிட்டால் அது ஆன்ம சுத்தி. அருள் தான் வந்து ஆன்மாவை சுத்தப்படுத்தும். சிவத்தை அடையிறவன் சுத்தமாகிதான் அடையணும், சுத்தம் இல்லாத ஆன்மா சிவத்தை அடைய முடியாது. இந்த இடத்துல அசுத்தம் என்பது என்ன, யான் எனது என்ற செருக்குதான் அசுத்தம். தான் ஒரு பொருள் என்று தன்னை பற்றிய நினைவு இருந்தாலே அது யான் என்ற உணர்வு. இந்த இடத்துல சும்மா தன்னை பற்றி பெருமை பேசினாதான் அது யான்கிற செருக்குன்னு நம்ம நிலையில சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஞான நிலையில முத்தி நிலையில தான் ஒரு பொருள் இருக்கின்றேன் என்ற உணர்வு வந்தாலே, தன்னை அறிபவன் என்ற நிலையில அதை நினைச்சாலே, நான் சிவத்தை அறிகின்றேன், நான் அறிபவன், சிவம் என்னால் அறியப்படும் பொருள், இந்த உணர்ச்சி கூட இருக்கக்கூடாது. தான் ஒரு பொருள் இருக்கின்றேன்னு தன்னை பற்றி நினைத்தாலே அங்க வந்து சிவத்தை பற்றி நினைவு வராது. ஏன்னா ஆன்மாவுக்கு ஒரு சமயத்தில் ஒன்றைதான் நினைக்க முடியும். தன்னை பற்றி அந்த ஆன்மா கருதும் போது சிவத்தை பற்றி கருதாது. முத்தி நிலை என்பது என்ன, சிவத்தையே சிந்தித்துக் கொண்டிருத்தல், அப்பதான் அந்த முத்தி இன்பம் கிடைக்கும். சிவசிந்தனையிலே நினைச்சிருக்கும் போது முத்தி இன்பம் கிடைக்கிறது, அழிவில்லாத பேரின்பம் கிடைக்கின்றது, பிறப்பிறப்பற்ற பெருவாழ்வு கிடைக்கின்றது. அது என்ன சிவத்தையே சிந்திக்கணுங்கிற அப்படின்னா பயன் என்ன? பிறப்பிறப்பற்ற பேரானந்த பெருவாழ்வு, அப்படிப்பட்ட பெருநிலை அல்லவா கிடைக்கின்றது. அந்த இடத்துல அந்த ஆன்மா தான் சிவத்தை சிந்திக்கின்றேன், நான் வான் ஒரு பொருள் இருக்கின்றேன், நான் சிவத்தை சிந்திக்கின்றேன், அப்படி தன்னை பற்றிய சிந்தனையும் அங்க இடையில வந்ததுன்னா எப்பன்னா தன்னை குறித்த சிந்தனை வருகிறதோ அப்ப சிவ சிந்தனை இருக்காது. ஏன்னா ஆன்மா ஒன்றை தான் சிந்திக்க முடியும் ஒரு சமயத்துல, ஒன்றை சிந்திக்கும் போது இன்னொரு சிந்திக்க முடியாது. அப்ப தன்னையும் மறந்து அது சிவ சிந்தனையிலேயே மூழ்கி திளைத்து விடுவதுதான் அதற்கு பிறப்பில் இருந்து உய்வதற்கும் சிவானந்த பெருவாழ்விலே நிலைத்திருப்பதற்கும் ஒரே வழி. அது தன்னையும் மறந்து சிவசிந்தனையிலே மூழ்கி விடுதல், அதைத்தான் தன்னை இழத்தல்னு சொல்றாங்க. நான் கெட்டவா வாடி தெல்லையினம் கொட்டவாமோன்னு சொல்றாங்களே, தன்னை இழந்தாள் என்றெல்லாம் சொல்கின்றார்களே, அதெல்லாம் எந்த காரணத்தினாலே சொல்கின்றார்கள் என்றால் தான் ஒரு பொருள் இருக்கின்றேன், தான் அறிபவனாக இருக்கின்றேன், சிவம் என்னால் அறியப்படும் பொருளாக இருக்கின்றது என்ற இந்த உணர்ச்சியும் கைவிட்டு, இந்த ஞாதிரு ஞானம் நேயம் அந்த பகுத்து உணர்வு உணர்ச்சியும் கைவிட்டு சிவசிந்தனையிலே லயித்து விடுதல் இருக்கின்றதே, அதுதான் வந்து இங்க முத்தி பேரன்பு. அதான் முடிவான அஞ்சவத்தை நின்மல துரியாதீதம் என்பது, அதை நின்மல உயிர்ப்படங்கள் என்று கூறலாம். நின்மல துரியாதீதம் அதுதான் சிவபோகம். இங்க நின்மல துரியாதீதம் என்ற நிலையிலே வைத்து விட்டார்கள். சிவபோகம்ங்கும் போது அதை முதலிருந்தே சொல்லணுமே, இன்னும் சிவரூபம்லாம் சொல்லலையே. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி சொல்லியாச்சு. அது மாதிரி இப்ப பார்த்தது என்ன? மூணு, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. இனி சிவபோகம் சொல்லணும்னா அது சிவரூபத்திலிருந்து சொல்வார்கள். சிவரூபம், சிவ தரிசனம், சிவ சுத்தி வராது. ஏன்னா நீங்க கூடிய இடத்துல தான் சுத்தி வரும். சிவம் வந்து நீங்க கூடியது இல்லையே, சாரக்கூடியது அல்லவா. அதனால இந்த இடத்துல சிவ யோகம் வரும். யோகம்னா ஒன்றாக பொருந்துதல், ஒன்றாக இணைதல், சிவ யோகம். சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், முடிவா சிவபோகம், இதை சொல்வார்கள். சிவரூபம் எப்ப நிகழும்? ஆன்ம ரூபம் நிகழ்ந்த உடனே சிவரூபம் நிகழ்ந்துடும். சிவ தரிசனம் எப்ப நிகழும்? ஆன்ம தரிசனம் நிகழ்ந்த உடனே சிவ தரிசனம் நிகழ்ந்துடும். சிவ யோகம் எப்ப நிகழும்? ஆன்ம சுத்திக்கு முன்னால் நிகழும். சிவ யோகம் நிகழ்ந்துதான் ஆன்ம சுத்தி நிகழும். அப்ப ஆன்ம சுத்தி வந்துட்டதுனாலே சிவ ரூபம் முடிஞ்சாச்சு, சிவ தரிசனம் முடிஞ்சாச்சு, சிவ யோகம் முடிஞ்சாச்சுன்னு அர்த்தம். அப்ப இங்க ஆன்ம சுத்தி வரைச்சு சொல்லியாச்சே, ஆனா சிவரூபம்லாம் சொல்லலையே அப்படின்னா இங்க என்ன வரிசையில சொன்னார்கள்னா, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, அந்த அந்த தத்துவம் தத்துவ ரூப தரிசன சுத்தி முதல்ல முடிச்சு, அப்புறம் ஆன்ம ரூப தரிசன சுத்தி முடிச்சு, அப்புறம் சிவ ரூப தரிசன யோகம் போகம் அப்படி ஒரு முறையில வராங்க. சரி, அப்ப இதெல்லாம் எதை வச்சு சொல்றோம்? ஆன்ம ரூபம் முடிஞ்ச உடனே சிவரூபம் நிகழும். இந்த சிவரூபம் நிகழ்ந்த பிறகுதான் ஆன்ம தரிசனம் நிகழும். அதுக்கப்புறம் சிவ யோகம் நிகழும். சிவ யோகம் நிகழ்ந்த பிறகு ஆன்ம சுத்தி நிகழும். இந்த கருத்துலாம் எங்கு பெறப்படுகின்றன என்றால் அது சிவஞான மாவாடி தான். சிவஞான போத சிற்றுரை, சிவஞான மாபாடியம் அங்கதான் சுவாமி தான் சொல்லியிருக்காங்க. ஆகவே இங்க சொல்லியிருக்கா, இங்க ஒரு முறையே சொன்னது, ஒரு ஒரு முறைப்படி சொன்னது. ஏதாவது ஒரு முறைப்படி தான் ஒரு நூல் சொல்ல முடியும், ஒரே நூல்லே எல்லா முறைப்படியும் சொல்ல முடியாது. ஆகவே இந்த பண்டார சாஸ்திரத்தையும் அந்த சிவஞான போதத்தையும், இந்த தசகாரியத்தையும், தசகாரியம் என்ற இந்த பண்டார சாஸ்திரத்தையும் சிவஞான போதத்தையும் சிந்தித்து ஒன்றாக ஒப்பு நோக்கி சிந்தித்து நம்முடைய அருள் உபதேசத்திலே, நம்முடைய பேரூர் வேதப்பிரதேசிக பெருமானத்திலே பெற்ற உபதேசத்திலே எல்லா பண்டார சாஸ்திர உபதேசங்கள், மிகண்ட சாஸ்திர உபதேசங்கள், எல்லா சிவாகமோ எல்லா உபதேசமும் கேட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் கேட்ட அந்த அனுபவத்திலே, விஞ்ஞான அனுபவத்திலே ஒருங்கிணைக்க வேண்டியதுனா ஒருங்கிணைத்து அழகாக மாபாடித்திலே சொல்கின்றார். சிவ ரூபத்தால் ஆன்ம தரிசனம் நிகழும், சிவ தரிசனத்தின் பின் ஆன்ம சுத்தி நிகழும் என்று சொல்லியிருக்கின்றார். சிவ தரிசனத்தின் பின் சிவ யோகம் நிகழ்ந்து ஆன்ம சுத்தி நிகழும். அது பத்தாம் சூத்திர மாபாடி விளக்கத்தில் நாம் அதை உணர்ந்து கொள்றோம். அப்படிதான் அருமையாக சொல்லியிருக்கின்றார். இப்போ ஆசிரியர் என்ன சொல்றார்? இகழ்ந்திடும் மலமகற்றி, சிவங்கிறது என்னது? இகழ்ந்திடும் மலமகற்றி இலங்கிய உயிரை வாங்கி மகிழ்ந்திட கரணை உள்ளே வைத்து அதன் இயல்பு சற்றும் திகழ்ந்திடாது அடக்கி நிற்றல் தெளிவுறு சிவமே ஆகும். சிவம்னா என்ன? எப்படிப்பட்டது சிவம்? இகழ்ந்திடும் மலம் அகற்றி, இகழத்தக்க ஆணவ மலத்தை அகற்றி இலங்கிய உயிரை வாங்கி அதனுள் அடியாமல் கடாமல் இருந்த அந்த உயிரை வாங்கி, அந்த கருணை கையினாலே அந்த உயிரை எடுத்து மகிழ்ந்திட கருணை உள்ளே வைத்து தன்னுடைய அருளாகிய கருணைக்கு உள்ளே அந்த உயிரை அடங்கும்படி வைத்து அதன் இயல்பு சற்றும் திகழ்ந்திடாத அடக்கி, அந்த அருளோடு அந்த உயிரானது ஒன்றாக கலந்து அந்த அருளுக்குள்ளே உயிர் அடங்கி இருக்குமாறு, உயிரின் இயல்பு தனித்து விளங்காமல் மலருக்குள் எப்படி மனமானது அடங்கி மலருக்கு வேறாக அந்த மனம் வெளிப்பட்டு தோன்றாதோ, மலருக்குள்ளேயே எப்படி அடங்கி இருக்குமோ, பழத்துக்குள்ளேயே எப்படி சுவை அடங்கி இருக்குமோ, அத மாதிரி தன் அருள் குணத்துக்குள்ளே உயிரை அடக்கி அதன் இயல்பு சற்றும் வெளிப்படாமல், அந்த யான் எனது என்ற அதன் இயல்பு சற்றும் வெளிப்படாமல் அருளுக்குள்ளே அந்த உயிரை அடக்கி நிற்பது தெளிவுறு சிவமாகும். தெளிவை தரவல்ல சிவமாகும். நிகழ்ந்திடும் உருவமாதி நிலைமையும் இதனுட் சொல்வான். இப்படிப்பட்ட சிவத்தை சார வைத்து சொல்கின்ற ரூபம் முதலியவற்றை சொல்வோம். உருவம்னா ரூபம், அதான் ரூபம் தரிசனம் நிறைந்த சுத்தி வராது யோகம். சிவத்துக்குரிய சிவத்தை சார வைத்து சொல்லக்கூடிய ரூபம் தரிசனம் முதலியவற்றை சொல்வோம். அதாவது சிவ ரூபத்தை சொல்வோம், சிவ தரிசனத்தை சொல்வோம், சிவ யோகத்தை சொல்வோம், சிவ போகத்தை சொல்வோம். சிவத்தை சார வைத்து சொல்கின்ற தசகாரிய செய்திகளை இனி சொல்வோம். அதுல முதல்ல சிவ ரூபம். சிவ ரூபங்கிறது என்னன்னா, அந்த ஆச்சாரியன் செய்கின்றானே உபதேசம், இந்த ஆன்மா தத்துவ சுத்தி அடைஞ்ச உடனே ஒரு கணம் அது தன்னை பிரம்மமாக மதித்து நிற்கின்றது அல்லவா, தன்னை வியாபக பொருளாக அது கண்டு, ஆகா எப்பேற்பட்ட வியாபகத்தோடு நான் இருக்கின்றேன். ஏன்னா அதுவரை அந்த ஆன்மா வியாபகத்தை பெற்றதில்லை, தத்துவங்களோடு உடன்று பிறவியில அது வந்து ரொம்ப அற்பமான நிலையில இருந்து வந்தது. இப்ப பிறவியை கடந்து தத்துவங்கள்லாம் தேவையில்லைங்கிற அளவுக்கு அது சுத்தி அடைந்து மேம்பட்டு விளங்குகின்றது. அருளாலதான் விளங்குது. ஆனா ஒரு கணம் அதுக்கு என்ன அப்படின்னா, அந்த பெருநிலை வந்த உடனே என்ன ரொம்ப சங்கடம். அதெல்லாம் வந்து திடீர்னு ஒரு பதவி வந்துட்டாலே உலகில பார்க்கின்றோம். ஒரு முடிந்தது, இன்னும் சில நாட்கள்ல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதவி வரும். இப்ப நடந்து கொள்ளும் முறை எப்படி, பதவி வந்த பிறகு நடந்து கொள்ளும் முறை எப்படி, எல்லாத்தையும் பார்க்கதான் போறோம். ஒவ்வொரு தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துட்டு தான் வரும். இப்படி கொஞ்ச காலம் இருக்கக்கூடிய இந்த ஏற்றங்களுக்கே வந்து இப்படிலாம் ஆன்மாவுக்கு வந்து ஒரு செருக்கு வரும் என்றால், மிகப்பெரிய ஒரு நிலையாகிய தத்துவம் கடந்து வியாபக பெருநிலையை பெறும்பொழுது தேவர்களும் மும்மூர்த்திகளும், இல்லையா மும்மூர்த்திகள்ல ஸ்ரீகண்ட ருத்ரர் விட்டுறணும், அவர் வந்து முக்தி அடைந்த ஆன்மா, தேவர்களும் பிரம்ம விஷ்ணுக்களும் பெற முடியாத ஒரு பெருநிலை, அந்த தத்துவம் கடந்த வியாபக நிலை, அதை பெற்ற அப்ப ஒரு திடீர்னு ஒரு செருக்கு. அவரோட மறந்ததுனாலதான் அது காரணம். அப்போ குருமூர்த்தி உதவி செய்யறாரப்பா, இது வரைக்கும் நீ இத்தனை பிறவியில உழன்ற, அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சுப்பார். இன்னைக்கு இந்த வியாபக பெருநிலை யாரால் வந்தது, சிவன் அருளால் வந்தது அல்லவா, அப்புறம் உன்னை மதித்து நிற்கின்றாயே, பெருநிலையை எட்டிருக்கிறார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, அதுக்கு மகிழ்ந்துக்கோ. ஆனா அது காரணம் அருள் தான், அருளையே போற்று என்று அங்க குருமூர்த்தி உதவி செய்கின்றாயே. அப்ப இவ்வளவு காலம் நீ பிறவியில உழன்றேன்னு சொல்லும் போது, உன்னை பிறவியில் செலுத்தி உன்னை வளர்த்தவன் ஐந்தொழில் கர்த்தாவாகிய சிவபெருமான், அவனோட அவன்தான் கருணை வைத்து உன்னை, போதும்பா நீ செய்ய சிவ புண்ணியங்கள்லாம் நான் ஏத்துக்கிட்டேன், நீ வீடு பெற்ற நிலைக்கு வா அப்படின்னு சொல்லி உன்னை இந்த வீடு பெற்ற நிலைக்கு உயர்த்தி கொண்டிருக்கின்றான் அப்படின்னு அந்த சிவபெருமானுடைய முதன்மையை காட்டுறாரு பாருங்க. அப்ப அந்த சிவபெருமானுடைய முதன்மையை அருளின் துணை கொண்டு அவன் ஐந்தொழில் செய்பவன், நாம நமக்கு நம்மளை பெருசா நினைச்சோம், அப்புறம் சிவபெருமான் வந்து நம்மளையும் ஐந்தொழில தள்ளி விட்டுருவார், மறுபடி பிறவியில தள்ளி விட்டுருவார், எல்லா முதன்மையும் அவனுக்கு தான் என்று அவனுடைய பெருநிலையை உணர்ந்தான் இல்லையா. சக்தி சக்தி ரூபமா இருந்து அந்த சிவபெருமான் தன்னுடைய சக்தியை கொண்டு எல்லா உயிர்களையும் ஐந்தொழில் படுத்துகின்றான் அப்படின்னு அந்த சிவபெருமானுடைய அந்த பதித்தன்மையினை இந்த ஆன்மா உணர்தல் தான் சிவ ரூபம். அப்ப எல்லாம் அவனாலதான் நடக்கின்றது. தனக்கென்று சுதந்திரமாக அறிவு செயல், தானாகவே விளங்கக்கூடிய அறிவு, தானாகவே விளங்கக்கூடிய செயல் இச்செயலாம் எனக்கு கிடையாது, எல்லாம் அருளாலதான் அப்படின்னு சொல்லி அருளின் முதன்மை உணர்தான் ஆன்ம தரிசனம். அப்புறம் நிகழ்வு சிவபெருமானின் பெருமையை உணரவே ஆன்மா தன்னுடைய சிறுமையை உணரும். சிவபெருமானின் பெருமையை உணர்தல் சிவரூபம், அதன் பயனாய் தன்னுடைய சிறுமையை உணர்தல் ஆன்ம தரிசனம். இப்படிதான் சிவரூபம் ஆன்ம ரூபம் நடந்து தன்னை மதித்து நிற்க ஆன்மா, அப்ப குருவானவர் சிவபெருமானின் பெருமையை உணர்த்துறார், அந்த பெருமையை உணர்ந்து அவனே பரமபதி என்று அந்த நினைக்கும் போது உணரும் போது அதான் சிவரூபம். அப்புறம் தனக்கு என்ன இருக்கின்றது, எல்லாம் அவன் செய்யறதான், அவன் செலுத்தினால்தான் செய்கின்றோம் சொல்லி தன்னுடைய சிறுமையை உணர்ந்து ஆன்ம தரிசனம். இந்த சிவரூபத்துக்கு அப்புறம் ஆன்ம தரிசனம் நிகழும். அதனால ஆன்ம தரிசனத்தை மீண்டும் சொன்னேன். இப்ப நாம பார்க்க வேண்டியது சிவரூபத்துக்கு அப்புறம் சிவ தரிசனம். ஆகவே சிவபெருமானை சிவபெருமானுடைய பதித்தன்மையை உணர்ந்து ஆத்மா அவனை போற்றி நிற்றல் சிவரூபம். ஆகவே சிவபெருமானுடைய அருளால் தான் எல்லாம் தனக்கென்று இல்லைன்னு சொல்லி அந்த அருள் அடங்கி நிற்கு இல்லையா, அருள் அடங்குனா அருளை கொண்டு சிவத்தை தரிசிக்கலாம், அதான் சிவ தரிசனம். ஒன்பதாம் ஜோதிர அனுபவம் சிவ தரிசனம் என்ற இந்த தசகாரியம் தான் ஒன்பதாம் ஜோதிர அனுபவம். அதான் அப்படி அருமையாக சொல்லியுள்ளார். பித்ததாய் நின்ற பிரிவருள் அகல, அதான் சிவபெருமானை விட்டு ஆன்மாவை பிரிந்திருக்கும்படி வைப்பது இந்த என்னது இந்த இருள் மலம். அதனாலதான் பெரிய இருள் தான், அல்லது அதுவும் பிரியக்கூடிய இருள், ஆகவே பெரிய இருள் சொன்னார்கள். அது நமக்கு ஒரு பித்தை ஏற்றி நம்மோடு இருக்கின்றது, அந்த இருள் முற்றிலுமாக அகன்று விட்டது எனவே யான் எனது என்ன உணர்வு நீங்கிவிட்டது. இந்த இருள்மலம் தானே யான் எனதுங்கிற உணர்வை கொடுத்தது. ஆகவே அந்த இருள்மலம் நீங்கிவிட்டது. ஞான வித்ததாய் நிற்கும் வீரம் விட்டு. ஏன்னா அந்த மலச்சார்பு மல வாசனை அது லேசா இருக்க போய் தான் தன்னை சித்து பொருளா மதித்து பிரம்மமாக மதித்து நின்றது. அந்த மலச்சார்பு நீங்கிட்டதுனால ஞானத்திற்கு தானே வித்து என்று அந்த செருக்குல நின்ற நிலை நீங்கிவிட்டது. ஞான வித்ததாய் நிற்கும் வீரம் விட்டு. வீரம்னு இகழ்ச்சியா சொன்னார். தன்னை பிரம்மமாக கருதுவதை இகழ்ச்சியாக வீரம்னு சொன்னார். அந்த வீரமாகிய அந்த இகழத்தக்க வீரத்தை விட்டு அருள் இச்சை மேவ அருளில் அருளால் தான் எல்லாம் அருளே எனக்கு துணை என்று சொல்லி அருள இச்சை அதிகரிக்க வைத்ததுதான் சிவரூபமாகும். அதான் தன்னுடைய செருக்க விட்டு அருளையே போற்ற வைத்தது சிவரூபம். வரும் அருள் செயலதாக ஒத்தது காட்சியாகும். அப்புறம் காட்சினா தரிசனம், சிவ தரிசனம் என்னது, அந்த அருளின் செயலே என்று உணர்ந்து அந்த அருளின் துணை கொண்டு சிவத்தை தரிசித்தல் சிவ தரிசனம். சுருக்கமா சொல்லியிருக்கா சிவ தரிசனத்தை. உயர் சிவம் அதற்குத்தானே, அதாவது ரூபம்னு சொன்னாங்க அப்புறம் காட்சின்னு சொன்னாங்க. காட்சி என்பது தரிசனம், ரூபம் தரிசனம்னு சொல்லியாச்சு. இது என்ன ரூபம் என்ன தரிசனம், அதான் சிவ சிவம் அதற்குத்தானே அப்படின்னா. அப்ப சிவரூபம் சிவ தரிசனம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி அருளின் துணை கொண்டு அருள் தான் இப்ப அதுக்கு கண். எதுக்கு அந்த ஆன்மாவுக்கு தத்துவ சுத்தி அடைந்து இருக்கின்றதே அந்த ஆன்மா, அது மறுபடியும் கண்ணச்சாரமா, கண்ணச்சார்ந்தா கண்ணு தத்துவம் அல்லவா. இப்போ அந்த அன்னாவுக்கு கண் எதுனா திருவருள் ஞானமே அதற்கு கண். அதான் ஞான கண்ணீர் சிந்தை நாடி ஒன்பதாம் சித்திரம் சொல்லி சிவ தரிசனம் தான் ஒன்பதாம் சித்திரம். அருளையே கண்ணாக கொண்டு, அதான் அவன் அருளையே கண்ணாக காணி நல்லால் அவனை காண முடியாதுன்னு சொன்னார்கள். ஆகவே அந்த திருவருள் ஞானத்தையே கண்ணாக கொண்டு சிவபெருமானை தரிசித்து வருகின்றது ஆன்மா. யாரும் தரிசிக்க முடியாது சிவபெருமானை. இந்த தத்துவ சுத்தி அடைந்த ஆன்மா ஆன்மரூபம் போன்ற செருக்கு நிலைகள் எல்லாம் கடந்து வந்து திருவருளே சார்பு என்று அடங்கி அந்த திருவருளையே கண்ணாக கொண்டு அந்த ஞான கண்ணினால் நியாயமாக சிவத்தை தரிசித்து வருகின்றது. இது சிவ தரிசனம். இப்போ அடுத்தா நடக்கணும் சிவ யோகம் நடக்கணும். அது எப்படி நடக்குன்னா, நான் ஆன்மா, சிவபெருமானுடைய திருவருள் ஞானமாக இருந்து எனக்கு சிவத்தை காட்டுகிறது, சிவத்தை அறிவிக்கிறது. சிவம் என்னால் அறியப்படும் பொருள், அறியப்படும் பொருளைத்தான் நியாயம் என்பார். எனவே நான் அறிபவனாகிய ஞாதிரு, திருவருள் எனக்கு துணை செய்யும் ஞானம், சிவம் என்னால் அறியப்படும் நேயம் என்ற ஞாதிரு ஞானம் நேயம் என்ற திரிபடி உணர்ச்சியினை அது துறந்து தான் அறியும் பொருள் என்று தன்னை பற்றி சிந்தனையும் மறந்து, அதான் சொன்ன தன்னை சிந்திக்கும் போது சிவசிந்தனை நீங்கும் இல்லையா. ஆகவே தன்னையும் சிந்திப்பதையும் மறந்து அது அருளையே தோய்ந்து சிவசிந்தனையிலேயே மூழ்கி இருக்கிறது, அந்த நிலை இருக்கின்றதே, அதான் சிவயோகம். திருவருளோடு ஒற்றித்து நிற்றல், இதனைத்தான் ஏகனாகி நிற்றல் என்பார்கள். அருளோடு ஆன்மா ஒற்றித்து விளங்குதல் சிவ யோகம். யோகம்னாலே கலப்பு தான், அருளோடு கலந்து திளைத்தல் யோகம். இந்த சிவ யோகத்துக்கு பயிற்சியா தான் சரியை கிரியைக்கு அப்புறம் வர்ற யோகம் இருக்கின்றது. நம்ம யோக நெறி பயிலணும்னா அந்த யோகம் எதுக்கு துணை செய்யணும், நம்ம இந்த முத்தி நிலைக்கு உயர்த்தி தசகாரி நிலைகளெல்லாம் நம்மளை படிப்படியா கொண்டு வந்து அதுல இருக்க சிவ யோகம் அதுல கொண்டு போய் சேர்த்ததும் அப்படின்னா நான் இந்த யோகத்தினால பயன் உண்டு. அப்ப இந்த யோகத்திலேயே நம்ம சிவபெருமானை சிந்தித்து செய்யணும், அப்பதான் அது சிவயோகம்ங்கிற அந்த தசகாரிய சிவயோக நிலைக்கு நம்ம உயர்த்தும்.